நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 19 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்களை அடுத்து பாரிஸ் மற்றும் பெல்ஜியத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விரிவான செய்திகள், 5 மேலான காலத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் நோக்கில் சட்டவிரோதமாக படகிலிருந்து சென்ற இலங்கையர்களில் பலர் இன்னும் காணவில்லை என்று வந்துள்ளது குறித்து அவர்களது குடும்பத்தினர் தெரிவிக்கும் தகவல்கள், புதிய ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான ஸ்பெக்டருக்கு இந்தியாவில் சென்சார் போர்டு விதித்துள்ள சிக்கல்கள் குறித்து எஸ் வி சேகரின் கருத்துக்கள்,
ஹாலிவுட்ல ஒரு 2 கிஸ் பண்றாங்கன்றது ஒரு சராசரியான ஒரு நிகழ்வு. நம்ம இதே தூங்காவனம் படத்துல கூட 4-5 கிஸ்ஸிங் சீன்ஸ் இருந்தது. சோ
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
கடந்த வெள்ளிக்கிழமை பாரிஸில் 129 பேர் பலியாக காரணமாயிருந்த தாக்குதல்களின் சூத்திரதாரி அப்துல் ஹமீத் அபோவ் டை பாரிஸின் புறநகர் பகுதியில் காவல்துறையினர் நேற்று மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சுட்டுக் கொன்றுள்ளதாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
Parmi les 6 attentats évités ou déjoués,
தோட்டாக்கள் மற்றும் உலோகத் துண்டுகள் துளைக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவரது கைவிரல் அடையாளத்தை வைத்தே அவர் இனம் காணப்பட்டார். நவம்பர் 16 தேதி வரை அபோவுட் பிரான்சில் தான் இருந்தாரா என்பது பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரியவில்லை என பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் அவர் கிரேக்கத்தில் இருந்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத நாடு ஒன்று தெரிவித்துள்ளது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்திய 8 பேரில் உயிர் தப்பியவர் என்று நம்பப்படும் ஒருவரை தேடி சர்வதேச அளவில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு உயிர் தப்பிய பிரெஞ்சு பிரஜையான சலா அப்துல் சலாம் என்று அழைக்கப்படும் தாக்குதல்தாரி எல்லையை கடந்து பெல்ஜியத்திற்குள் சென்றுவிட்டார் என போலீசார் நம்புகின்றனர். அங்கு பிரசல்ஸ் மாவட்டத்தில் உள்ள மொலன்பீக் பகுதியில் மற்றொரு தாக்குதல்காரரான அவரது சகோதரருடன் அவர் வசித்து வந்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை விரிவாக்கம் செய்ய $427 மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக பெல்ஜிய பிரதமர் சார்ல்ஸ் மிச்சல் அறிவித்துள்ளார்.
Nous voulons agir sur 4 axes. Le premier, c'est éradiquer les messages de haine.
சிரியாவிலிருந்து திரும்பி வரும் ஜிகாதிகளை சிறை வைப்பதற்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதுடன் வெறுப்புணர்வை போதிப்பவர்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத வழிபாட்டு தடங்களை தடை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என தம்மை கூறிக்கொள்ளும் அமைப்பிற்கு எதிராக சண்டையிடுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர அதிபர் அசாத்தை பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கு அல்ல என்பதை மேற்கத்திய நாடுகள் உணர்ந்து கொள்வதற்கு பாரிஸ் தாக்குதல்கள் உதவியுள்ளன என ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் தெரிவித்துள்ளார்.
И все прогнозы, которые выдвигали наши западные и некоторые другие коллеги,
அதிபர் அசாத்தின் தலையீடு இல்லாமல் சிரிய மோதல்களை அமைதியாக தீர்த்துவிட முடியாது என லெவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார். அசாத் பதவியில் இருக்கும் வரை சிரியாவில் நிலவும் உள்நாட்டுப் போர் முடிவிற்கு வராது என ஆரம்பத்தில் அதிபர் ஒபாமா தெரிவித்திருந்தார். அங்கு சண்டை தொடரும் நிலையில் இஸ்லாமிய அரசு குழுவை அழித்தொழிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார்.
ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்களால் கடந்த 2 பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த அமெரிக்கர்கள் 3 விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 ஐக்கிய நாடுகள் சபைக்காக பணியாற்றியவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுவிக்கப்பட்டவர்கள் தற்போது ஒமான் தலைநகர் மஸ்கட்டில் உள்ளனர் என ஒமான் செய்தி சேவையொன்று தெரிவித்துள்ளது. ஒமான் அதிகாரிகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் 2 அமெரிக்கர்கள் உட்பட வெளிநாட்டு பணைய கைதிகளை ஹூதி கிளர்ச்சியாளர்கள் விடுதலை செய்தனர்.
டெல் அவிவில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் ஒன்றில் இஸ்ரேலியர்கள் 2 கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்றொருவர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக இஸ்ரேல் காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த சம்பவத்தின் போது அங்கு நின்றிருந்த பாலஸ்தீனியர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். டெல் அவிவில் தெற்கு பகுதியில் உள்ள அலுவலக கட்டடம் ஒன்றில் தாக்குதல் இடம்பெற்றதாக சம்பவத்தை பார்த்த ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்தார்.
சிரியா எல்லையை அண்டியுள்ள துருக்கி நகரொன்றில் விவாகரத்துக்களின் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிரியாவிலிருந்து அகதிகளாக வரும் பெண்கள் உள்ளூரில் இருப்பவர்கள் தங்களது வீடுகளுக்கு எடுத்துச் செல்வதன் பிரதிபலனாக இந்த விவாகரத்து அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சன்லியூர்பா நகரில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
பாரிஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற படுகொலைக்கு காரணமானவர்கள் அதன் பின்புலத்தில் இருந்தவர்கள் ஆகியோரை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த தாக்குதலின் சூத்திரதாரி என்று கூறப்படும் அப்தல் ஹமீத் அபாவூத் நேற்று சாந்தனி பகுதியில் காவல்துறையினர் நடத்திய முற்றுகையிட்டு தேடுதல் நடவடிக்கையில் கொல்லப்பட்டுள்ளதை பிரெஞ்சு அரச வழக்கறிஞர் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே அவசரகால நிலையை நாடு முழுவதும் அமல்படுத்த கோரும் விவாதம் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இஸ்லாமிய அரசு போன்ற பயங்கரவாதிகளின் ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுத தாக்குதல்களை பிரான்ஸ் எதிர்கொள்ள நேரிடலாம் என பிரதமர் மென்வல் வால் எச்சரித்துள்ளார். தலைநகர் பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த தொடர் தாக்குதலை அடுத்து பிரான்சில் அவசரகால நிலையை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பது தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளின் இவ்வாறான நாசகார செயல்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
Ce qui est nouveau, ce sont les modes opératoires, les façons de frapper. De tuer évolue sans cesse. L'imagination macabre des donneurs d'ordre.
தாக்குதல் நடத்துவதையும் கொலை செய்வதையும் பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். ஆனால் இதனை செய்வதற்கு அவர்கள் புதிய யுக்திகளை கையாள்வதே முக்கியமானதாக இருக்கிறது. கொடூர சிந்தனை கொண்டவர்கள் வரையறையின்றி இதற்கு கட்டளைகளை பிறப்பிக்கிறார்கள். ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் தொடர்பில் பிரான்சுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்
என்று கூறிய மென்வல் வால், பிரெஞ்சு மக்களின் பாதுகாப்புக்காக அவசரகால நிலையை நீடிப்பது அவசியமானதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பாரிஸ் தொடர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய வலையமைப்பினரை கண்டுபிடிப்பதற்காக பெல்ஜியத்தின் அதிகாரிகள் தீவிரமான சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். நேற்று புதன்கிழமை பாரிஸ் புறநகர் பகுதியான சென்ட் டெனிஸில் தற்கொலை அங்கியை வெடிக்க வைத்துக் கொண்ட பெண்ணுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதே பெல்ஜிய அதிகாரிகளின் நோக்கமாக இருப்பதாக அந்நாட்டு வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்தார். பெல்ஜியத்தை தளமாக கொண்டே பாரிஸ் தாக்குதலுக்கு திட்டம் தீட்டப்பட்டதாக விசாரணையாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்நிலையில் தமது பாதுகாப்பு செலவினங்களுக்காக மேலதிக நிதியை ஒதுக்க உள்ளதாக பெல்ஜிய பிரதமர் சார்ல்ஸ் மிச்சல் தெரிவித்துள்ளார்.
Une enveloppe supplémentaire de 400 millions d'euros est mobilisée dans le budget 2016 pour renforcer la capacité de nos services de sécurité à lutter.
பெல்ஜியத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிடுவதற்காகவும் 2016 பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்காக 400 மில்லியன் யூரோக்களை மேலதிகமாக ஒதுக்கியுள்ளோம். இளைஞர்கள் IS போன்ற அமைப்பில் சேர்வதை தடுப்பது மட்டும் போதுமானதல்ல. தீவிரவாதத்தில் ஈடுபடும் பெல்ஜிய குடிமக்கள் அல்லாதோர் நாட்டிற்குள் வருவதை தடுப்பதும் முக்கியம். நாட்டுக்கு திரும்பி வரும் ஜிகாதிகளும் சிறைகளுக்கு அனுப்பப்படுவார்கள்
என்றார் பெல்ஜிய பிரதமர் சார்ல்ஸ்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் இன ரீதியிலான கட்சிகளை தடை செய்ய கோரும் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் விவாதத்திற்கு ஏற்றுக்கொண்டுள்ளது குறித்து கொழும்பிலிருந்து BBC-யின் KS உதயகுமார்.
இன மற்றும் மதங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை ஆராய்வதற்கு உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக தேர்தல்கள் ஆணையாளர் உட்பட இன மற்றும் மத ரீதியாக பதிவு செய்யப்பட்டுள்ள 21 அரசியல் கட்சிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மனுவை சமர்ப்பித்துள்ள வழக்கறிஞர் பிரசன்ன லால்டி அல்விஸ் தெரிவித்தார்.
இன
மற்றும் மத ரீதியாக அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதன் மூலம் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுவதாக மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பிரிவினைவாத உணர்வுகளை ஊக்குவிப்பதற்கு அதன் மூலம் அவகாசம் வழங்கப்படுவதாகவும் மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே இன மற்றும் மத ரீதியாக அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் அந்த அடிப்படையில் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனு மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனையொன்றை முன்வைத்த அரச தரப்பு வழக்கறிஞர் இந்த மனுவை விசாரணைகளின்றி தள்ளுபடி செய்யுமாறு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். அதே போன்று மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டதாக அந்த கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் MA சுமந்திரன் தெரிவித்தார்.
இந்த வழக்கிலே முக்கியமான சில கட்சிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. உதாரணத்துக்கு ஜாதிக ஹெலோ உரிமையை பிரதிவாதியாக குறிப்பிடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் சம்பந்தமாக இதற்கு முன்னதாகவே நீதிமன்ற தீர்ப்பொன்று இருக்கிற காரணத்தினாலே இந்த வழக்கை மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியாது என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன்.
இந்த ஆட்சேபனைகளை அடுத்த மார்ச் மாதம் 14 திகதி விரிவாக ஆராய்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இலங்கை பணிப்பெண் ஒருவருக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்ததை உள்ளடக்கிய ஒரு செய்திக்குறிப்பு தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
சவுதி அரேபியாவில் பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்த இலங்கை பெண் ஒருவரை கல்லால் அடித்துக் கொள்ளும்படி அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அது தொடர்பில் சவுதிக்கான இலங்கை தூதரகத்தினால் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஆண் ஒருவருடன் கள்ள தொடர்பு வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த பெண்ணை விடுவிப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக சவுதிக்கான இலங்கை தூதுவர் அசாமி தாசிம் பிபிசியிடம் தெரிவித்தார்.
ஏ தண்டுவாம் நியமக்கிரீம சாமானிய சவுதி நீதி ரீதி சவுதி அராபிய நீதி ரீதி வளர்ட்ட அனுகூலவ சிதுவெல்லாத்தி என்னதையா
இவ்வாறான தண்டனைகள் சாதாரணமாக சவுதி சட்டத்திட்டங்களின்படி வழங்கப்படுகிறது. தூதரகம் என்ற வகையில் நாங்கள் சட்டத்தரணியூடாக மேன்முறையீடு செய்துள்ளோம். அதற்கு மேலதிகமாக தண்டனை வழங்கப்பட்ட பெண்ணை சந்தித்து பேசினோம்
என்று கூறிய அசாமி தாசிம், இந்த பெண்ணுக்கு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டதன் பின்னரே தமக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் கூறினார்.
நடு விபாகே தீந்துவ ஒக்கம அவசான் வேலா ஏ அமாத்தியாஷே அப்பே தானாபதி காரியாலயத்தை தினந்துன்னு பசுவ.
இந்த பெண் தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டு நீண்ட நாட்களாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்தே எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் சவுதி அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி வருகிறோம்
என்றார் சவுதிக்கான இலங்கை தூதுவர் தாசிம்.
செய்திக்குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான வகையில் படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 50 மேலானவர்கள் நிலை என்ன ஆனார்கள் என்பது பல ஆண்டுகளாகி இன்னும் தெரியாத நிலையே உள்ளது என்று பலர் கூறுகின்றார்கள். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் போர்ச்சூழலில் காணாமல் போயிருக்கின்ற பலரின் பிரச்சனை ஒருபுறம் இருக்க, இறுதி யுத்தம் நடைபெற்ற கடந்த 2009 ஆண்டு காலப்பகுதியில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றவர்களில் பலரை காணவில்லை என்று அவருடைய உறவினர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வருடம் அக்டோபர் மாதம் 13 தேதி இந்தியாவின் கடற்கரையிலிருந்து புறப்பட்டு சென்ற படகொன்றில் பயணம் செய்ததாக கூறப்படுகின்ற 52 பேருக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதனால் அவர்களின் உறவினர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை அறிவதற்காக அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த ராசையா தமிழினியும் ஒருவர். தனது சகோதரன் ராசையா ஆனந்த தேவன் அந்த 52 பேரில் ஒருவர் என அவர் கூறுகின்றார்.
வீட்டு கஷ்டத்தாலதான் எங்க தம்பி ஆஸ்திரேலியா போனவர். போட் மூலம் 13 தேதி 10 மாதம் 2009 ஆண்டு எங்க தம்பி போனவர் இந்தியாவுக்கு போய்தான் போனவர். போட் மூலம் போயிருக்க எங்களோட கலைஞர் தான் இப்படி போட் மூலம் போறேன்டா. அப்ப அம்மா கொஞ்சம் வருதக்காரி, அப்பாவும் இயலாதாள். அப்ப நாங்க சொன்னாங்க வெறும் போனான்னு சொன்னாங்க. அப்படி இல்லையான்னு சொல்லி பிள்ளைகளோட அந்த 2 தான் எங்களோட கலைஞர் கலைஞ்சிட்டு அப்புறம் போனே எடுக்க இல்லை. நாங்க போன் கால் வரும் கால்ஸ் வருமெண்டா கால்ஸ் வரே இல்லை. இவைக்கு முதலுக்கு போன போட்டு ஒன்று இன்சிடென்ட் ஆகி கவுண்டர்னு சொல்லி நாங்க நியூஸ்ல பாத்துட்டு ஏஜென்சிக்கு அடிச்சினாங்க.
என்றார் தமிழினி அவர்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த சிவகுமார் கோகிலா அவர்கள் தனது கணவன் சிவகுமார் வறுமை காரணமாகவும் பாதுகாப்பு காரணமாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றதாக குறிப்பிடுகின்றார்.
நாட்டு நிலவம் மோசமா இருந்தாலும் எங்களோட வீட்டு நிலைமையும் பருமையா இருந்ததாக உழைப்பு பிழைப்பில்ல வெளிநாடு வந்து வலிக்கிட்டு போனவர். கடைசி எனக்கு இந்தியால இருந்து வலிக்கிறோம்னு சொல்லி நாங்க வலிக்கிட்டோம்னு சொல்லி தொடர்படுத்து. அதுக்கு பிறந்த தொடர்பும் இல்லை. அதோட எங்களுக்கு தொடர்பே இல்லை. நாங்க எல்லாடம் அறிவிச்சு இந்தியாவிலையும் டில்லியிலே ஜெயில அங்க எல்லாம் ஆக்கள் வச்சு பார்த்தும் அங்கேயும் ஒரு தொடர்பும் இல்லை. அந்த சிலோன்லயும் எல்லாடம் தடவி நாங்கள் அங்கேயும் இல்லை இல்லையான்னு தான் சொல்லினோம். ஐயோமிக்கு அறிவிச்சு நாங்கள் அவையும் எந்த தொடர்பும் இல்லை. தாங்கள் தங்களுக்கு அப்படி கிடைச்சா தொகைகள் கிடைச்சா தாங்கள் சொல்றோம்னு சொல்லினோம். ஒருத்தரும் ஒரு தொடர்புன்னு சொல்ல இல்லைங்களா? இந்தோனேசியா ஆஸ்திரேலியாவுக்கு போய் இந்த கடல்ல லொஸ்டா போனு சொல்லி அதுக்குள்ள எங்கேயும் காணா போனேன் அப்படி அப்படின்னு நிக்கிறோம்
என்றார் கோகிலா அவர்கள். மற்றொரு தாயாராகிய யோகநாதன் சகுந்தலா அவர்கள் தனது மகன் தினேஷ்குமாரும் ஆஸ்திரேலியாவை நோக்கி படகில் சென்று காணாமல் போயிருப்பதாக கூறுகின்றார். இடம்பெயர்ந்து சென்று தமிழகத்தில் முகாமொன்றில் தஞ்சமடைந்திருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது.
இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து போய் பாலவந்தான் கோட்டை முகாமில் இருந்துதான் நான் ஆஸ்திரேலியான்னு சொல்லி தினேஷ்குமார் போட்ல போக வேண்டும் போனவர். 2009 10/13 போட்டு சொல்லி போனவர். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அங்க போய் இறங்கின அப்புறம் காசந்தான் சார் கூட்டிட்டு போனவங்க. நாங்கள் இருந்த நகையில வித்து போட்டு 1,00,000 ரூபாய் தர சொல்லி கொடுத்த நாங்கள் அவ்வளவுதான் கொடுத்த நாங்கள். 13 பின்னரம் போன அடுத்த 6 இருக்கும் அம்மா எங்களை கடற்கரையை கூட்டி கொண்டு போறாங்க. அப்புறம் இன்னும் இந்த தொடர்பும் இல்லை எங்களுக்கு. கூட்டிட்டு போன நாவு உண்டு அவரோட கதைக்க நாங்கள் கதைக்க சுதான்னு சொல்லி இன்னொரு ஆள் அட்ரஸ் தந்தவங்க யாழ்ப்பாணத்துல அவர் தான் ஏஜென்ட் சொல்லி அப்ப நாங்கள் அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் அவருடைய நம்பரோட இந்த வரும் இந்த வரும் அந்த வரும் அப்படியே சொல்லி சேர்ந்து கொஞ்ச நாளைய பிறகு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாளைய போன் எடுப்பாங்க நீங்க சொன்ன ரேட் காசை தாங்கன்னு சொல்லி எங்களை வற்புறுத்தினாங்க. நாங்களும் கிட்ட காசு இல்லை எங்கட ஃபுல்லா கதைச்சாத்தான் காசு வருவோம்ட்டு இது வரைக்கும் சொல்லி சேர்ந்து கொஞ்ச நாளையால அந்த போனையும் கட் பண்ணி போட்டார்
என்றார் சவுந்தலா அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக இந்திய செய்திகள் 1-2. புதிதாக வெளிவந்துள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமான ஸ்பெக்டரில் இடம்பெற்றுள்ள சில முத்த காட்சிகளுக்கு இந்திய தணிக்கை வாரியம் தடை விதித்து அந்த காட்சிகளை வெட்டியுள்ளது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் திரைப்பட விரும்பிகள் அதிலும் குறிப்பாக ஜேம்ஸ் பாண்ட் படங்களை ஆர்வமாக பார்ப்பவர்கள் கடுமையாக தமது கோபங்களை கொட்டி தீர்த்துள்ளார்கள். கூடுதல் தகவல்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இப்போனுக்கு அதிகாரம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு.
இங்க என்ன நடக்குது ஜேம்ஸ்? இனி நீ ஏஜென்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க.
நீ என்ன நினைக்கிற?
உங்க ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்க.
இந்தியாவில் நாளை வெளியாகவிருக்கும் புதிய ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான ஸ்பெக்டரில் வரும் முத்த காட்சிகளின் நீளத்தை குறைக்க வேண்டுமென இந்தியாவின் திரைப்பட தணிக்கை குழு தீர்மானித்துள்ளது சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இந்த படத்தில் 2 இடங்களில் சில காட்சிகளை மத்திய திரைப்பட தணிக்கை குழு நீக்கியுள்ளது. சில வார்த்தைகளும் நீக்கப்பட்டுள்ளன. இந்த திரைப்படத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள UA சான்றிதழின் விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. டேனியல் கிரேக் கதாநாயகனாக நடித்திருக்கும் இந்த படத்தில் மோனிகா பெலூசி, லயா சேது ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்துள்ளனர். இவர்களுக்கு இடையிலான முத்தக்காட்சிகளின் நீளம் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டு அவை 50% அளவுக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள்
வெளியாகியுள்ளன.
இந்திய தணிக்கை வாரியத்தின் உறுப்பினரான அசோக் பண்டிட் இந்த முத்தக்காட்சிகள் வெட்டப்பட்டிருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த முடிவு வாரியத்தின் தலைவரான பகலாஜ் நிகலானி தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த முத்தக்காட்சிகள் தவிர வேறு சில காட்சிகளும் வெட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் BBC தெரிவித்தார். இந்திய தணிக்கை வாரியத்தின் தமிழக பிரிவைச் சேர்ந்த SV சேகர் இது மிக தவறான நடவடிக்கை என்று BBC தமிழோசியிடம் கூறினார்.
ஹாலிவுட்ல ஒரு 2 பேர் கிஸ் பண்றாங்கன்றது ஒரு சராசரியான ஒரு நிகழ்வு. நம்ம இதே தூங்காவனம் படத்துல கூட 4-5 கிஸ்ஸிங் சீன்ஸ் இருந்தது. கமலஹாசன் ஒரு புது நடிகையுடன் இருந்தது. சோ அது என்ன கதைக்கு என்ன தேவையோ கதைக்கு என்ன அவசியமோ அதை வைப்பதற்கு உண்டான உரிமை தயாரிப்பாளர்களுக்கு உண்டு. பெற்றோர்கள் இல்லாம தனியா போறவங்களை யாருக்கும் அந்த படத்துல அளவு பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தணிக்கை என்பது வெட்டிப்பது அல்ல. அது முதல்ல வந்து இந்த படங்கள் இதுல வரல, இல்ல ஏ சர்டிபிகேட் தான் அப்படிங்கிறது தான் அவங்க தீர்மானிச்சுக்கலாம். இல்ல அந்த முத்து காட்சிகள்லாம் நான் வச்சுக்கணும், எனக்கு ஏ சர்டிபிகேட் கொடுங்கன்னா கூட கொடுத்துடலாம்.
ஆனால் இந்திய சூழலுக்கு ஏற்ப படம் தணிக்கை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாளரான SR சேகர்.
குறிப்பாக இது வெஸ்டுக்காக மட்டுமே தயார் பண்ணப்படுகிறது. அவங்களுடைய அளவீடுகள் வேற, வால்யூம் அதுவும் வேற. இந்த ஆடை குறைப்புகளை பொறுத்த மட்டும், ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் அது வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினாலே மட்டும் அவை வந்து இந்திய தன்மைக்கு தகுந்தவாறு அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதுல வந்து அரசியல் குறுக்கீடு, இந்துத்வா, பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய நெருக்கமானவர் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வீணான, வம்பான, வேண்டாத, தேவையற்ற பிரச்சாரம் என்று மட்டும்தான் நான் கருதுகிறேனே தவிர இதுல வந்து இதுக்கு மேல இதுல சொல்லுவதற்கு ஒண்ணும் இல்ல.
இந்த படத்தில் முத்தக்காட்சிகள் வெட்டப்பட்டிருக்கும் விவகாரம் வெளிவந்ததும் சமூக வலைதளங்களில் இதனை கேலி செய்து பதிவுகள் வெளியாக ஆரம்பித்துள்ளன. சன்ஸ்காரி ஜேம்ஸ் பாண்ட் என்ற ஹேஷ்டாகுடன் இவை பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. தணிக்கை வாரியத்தின் இந்த முடிவு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மீதான ஆர்வத்தையே குறைப்பதாக சென்னையைச் சேர்ந்த ரசிகர்கள் தெரிவித்தனர்.
இது நிச்சயமா பேன் வந்து அந்த சென்சார் வந்து ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த சீன்காக குறிப்பா போகக்கூடிய ஆட்கள் நானுமே ஒத்தின்னு சொல்லலாம். ஓப்பனாவே ரொமான்ஸ் சீனுக்காகவே ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த நாட்கள் எல்லாமும் உண்டு. இது என்னால ஏத்துக்க முடியல ஒரு ஆடியன்ஸா.
ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. பிகாஸ் அதை சென்சார் பண்ணி என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. டைரக்டர் என்ன சொல்ல வராரோ அதை ஆடியன்ஸ் பாக்கணும் நேரா.
வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் 3 வாரங்களுக்கு முன்பாகவே வெளியாகி இருக்கும் நிலையில் இந்தியாவில் நாளை இப்படம் வெளியாகிறது.
இதோட பேர் என்ன?
அதோட பேர் ஸ்பெக்டர்.
உங்களை வரவேற்கிறேன் ஜேம்ஸ்.
ஸ்பெக்டர் ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படத்திற்கு இந்திய தணிக்கை வாரியம் சில காட்சிகளுக்கு தடை விதித்துள்ளது குறித்த தகவல்களை தந்தவர் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இன்று உலக அளவில் கழிப்பறைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்தியா உட்பட பல நாடுகளில் கழிப்பறைகள் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. இது பல சமூக பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளது. இந்தியாவில் சரியான கழிப்பறை இல்லை என்று கூறி திருமணங்கள் நின்று போன சம்பவங்களும் உள்ளன. திருமணம் ஆன பிறகு சரியான கழிப்பறைகள் இல்லை, அதை கட்டித்தர அல்லது சீர் செய்ய புகுந்த வீட்டினர் ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கூறி விவாகரத்து பெற்ற சம்பவங்களும் இருக்கின்றன. இந்நிலையில் தமிழக அரசு திறந்த வெளியில் கழிப்பிடங்களாக பயன்படுத்துவதை முற்றாக ஒழிக்கும்னு சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் தலைநகர் சென்னையில் பொது கழிப்பிடங்கள் நிலை எப்படி உள்ளது என்பது குறித்து பார்க்கின்றார் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழகத்தின் புதுவாழ்வு திட்ட இயக்குநரான அமுதவள்ளி தெரிவித்தார்.
தமிழகத்தை வந்து திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத மாநிலமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக முனைப்புடன் அரசு பல திட்டங்களை செயல்பட்டு வருகிறது. தனிநபர் கழிப்பறைகளுக்கு ஒவ்வொரு கழிப்பறையும் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் மானியமாக கொடுத்து இந்த திட்டம் செயல்படுத்திட்டு வர்றோம். இந்த ஆண்டில் ஒரு 15 லட்சம் கழிப்பிடங்கள் செய்கிறதுக்கு இலக்கிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரப்படும். கழிவறைகள் கட்டுவது மட்டுமல்லாமல் இப்போ சுய உதவி குழுக்கள்ங்கிற ஒரு அமைப்பு மூலமாக தமிழ்நாட்டில் கிராமப்பகுதிகளையும் நகரப்பகுதிகளையும் கிட்டத்தட்ட 600,000 சுய உதவி குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த சுய உதவி குழுவில் 90,00,000 பெண்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்க மூலமா அந்த பியர் குரூப் ப்ரெஷர்னு சொல்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கழிப்பறைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த சுய உதவி குழுக்கள் என்ற அமைப்பை வந்து முழுமையாக பயன்படுத்தி கழிப்பறைகள் கட்டுவதற்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கும் ஆன விழிப்புணர்வை செஞ்சுட்டு வரும்
என்றார் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநரும் தமிழகத்தின் புதுவாழ்வு திட்ட இயக்குநருமான வே அமுதவள்ளி. இதே சமயம் நகர்ப்புறங்களிலும் கூட வறிய மக்கள் வாழும் பகுதிகளில் இன்னமும் எல்லா வீடுகளிலும் கழிவறை வசதி இல்லை என்கிறார் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த மகாலட்சுமி.
இங்கே சைதாப்பேட்டில் யாருக்குமே கழிப்பிடம் இல்லை. எல்லாம் பப்ளிக் பாத்ரூம் தான் வரணும். அங்கே வந்தாலும் இது நைட்லலாம் சுத்தமாக எங்களுக்கு வந்து பாத்ரூம் கூட்டிடுறாங்க. வெளியே வந்து பாத்ரூம் போக கூட எங்களுக்கு வசதி இல்லை. இருட்டில் போய் நாங்கள் பாம்பு கடி பூச்சி கடியில் நாங்கள் பயந்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம்
என்றார் மகாலட்சுமி. இளம் பெண்கள் தான் இது போன்ற விவகாரங்களில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதாக அவர்கள் கூறுகின்றனர்.
என் பேர் ஸ்வேதா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் வீட்டான பாத்ரூம் இருக்குது கழிப்பிடம், ஆனால் இலவச பாத்ரூம் எழுதி போட்டு ஆனால் காசு வாங்குறாங்க. கிராமத்துலலாம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கழிப்பிடம் இருக்குது, ஆனால் எங்கள் சிட்டியில் வந்து கழிப்பறையே இல்லை. நாங்கள் காசுக்கு தான் போகிறோம்.
அதாவது வந்து இரவு நேரங்களில் நீங்கள் வந்து கழிப்பறைக்கு செல்லும்போது உங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா? அங்கே வந்து விளக்குலாம் வந்து எரியுதா?
எரியல, இருட்டாக தான் இருக்குது, பயமாகவும் இருக்கும், நாயெல்லாம் கடிக்கும்
என்றார் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஸ்வேதா. நகர்ப்புறங்களில் கழிவறை வசதிகளை ஏற்படுத்த மாநில அரசு போதுமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்கிறார் சென்னையில் வசித்து வரும் நூர்ஜகான்.
எங்களுக்கு இங்கே வீட்டில் கழிவறை கிடையாது. இதை தாண்டி தான் நாங்கள் மேலே போயிடும். நார்மலாக இருக்கும்போதே, நாங்கள் வெயில் இருக்கும்போதே நாங்கள் அப்படி தான் போகிறோம். சம்மர்ல நாங்கள் அப்படி தான் போவோம். ஆனால் இந்த மழை வந்துட்டால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வெள்ளத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் கோரிக்கை முன் வச்சாலும் அதை பற்றி யாரும் அரசாங்கமே கண்டுக்கிறது கிடையாது. வருவாங்க, கேட்பாங்க இங்கே கழிவறை இல்லையான்னு சொல்லி. இதே மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு இங்கே கழிவறை இல்லை. வில்லேஜ் சைடுங்களில் கழிவறை கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுக்கு ஒன்றுன்னு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த வசதி இங்கே இல்லை. சிட்டியில் இருக்கிறோம் நாங்கள், இவ்வளோ கிட்ட இருக்கிறோம், சென்னையில் வாழ்கிறோம் தான் பேர். ஆனால் எங்களுக்கு அந்த வசதியை இன்னும் செஞ்சு கொடுக்கல. வருவாங்க, கேட்பாங்க, சொல்லுவாங்க செஞ்சு தரோன்ட்டு. அதாவது அந்த எலெக்ஷன் வரும்போது ரொம்ப கம்பீரத்தோட நெஞ்சை நிமித்தி சொல்லுவாங்க, நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம். அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் இதுவும் கண்டுக்கிறது கிடையாது, அந்த ஆட்சியும் கண்டுக்கிறது, இந்த ஆட்சியும் கண்டுக்கிறது கிடையாது
என்றார் சென்னையில் வசித்து வரும் நூர்ஜகான். சென்னையில் உள்ள பொது கழிப்பறைகளில் அதிகம் வசூல் செய்யப்படுவதாகவும் இலவச கழிப்பறைகள் கொடுத்தால் மட்டுமே திறந்த வெளியில் மலம் கழிக்கும் சூழலில் மாற்றம் ஏற்படும் என்கிறார் பள்ளி மாணவரான கோகுல்.
வெள்ளத்தால் எங்களால் பாத்ரூம் கூட போக முடியல. அதனால் இங்கே கவர்மெண்டில் எங்கள் தெருவில் உண்டி ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் கட்டியிருக்காங்க
என்றார் பள்ளி மாணவரான கோகுல். சென்னையில் போதுமான கழிப்பறை வசதி இல்லாத காரணத்தாலேயே பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலியல் தொல்லைகளுக்கும் ஆளாவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக அறிவியல் செய்தி ஒன்று. பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் படைத்து வரும் இந்த நவீன உலகம் ஆன்டிபயாட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு மருந்து இல்லாத ஒரு காலத்தை நோக்கியும் பயணிக்கும் காலம் உருவாகி வருகிறது. ஆன்டிபயாட்டிக் கட்டுப்படாத பாக்டீரியாவை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது மருத்துவத்துறைக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் உள்ளது. இதுகுறித்த பிபிசியின் கூடுதல் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
இதுவரை கண்டுபிடித்துள்ள ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு மருந்துகள் எதற்கும் கட்டுப்படாத ஒரு புதிய வகை பாக்டீரியா கிருமியை மருத்துவ நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த கிருமி சீனாவில் மனிதர்களிடத்திலும் பண்ணை விலங்குகளிடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலிஸ்டின் என்ற நோய் எதிர்ப்பு மருந்துக்கு கொஞ்சமும் கட்டுப்படாத தன்மை இந்த புதிய கிருமியிடத்தில் காணப்படுகிறது. வேறு எந்த மருந்தும் வேலை செய்யாத போது கடைசி கட்ட மருந்தாக பயன்படுத்தப்படும் ஆன்டிபயாட்டிக் கொலிஸ்டின் ஆகும். பண்ணை மிருகங்களிடத்தில் அளவுக்கு அதிகமாக இந்த மருந்தை பயன்படுத்தியதுதான் வீரியம் மிக்க புதிய பாக்டீரியா உருவாக காரணம் என்று கருதப்படுகிறது. இந்த பாக்டீரியாவை கண்டுபிடித்த பிரித்தானியாவில் உள்ள காடிஃப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டிம் வெல்ஸ் இந்த பாக்டீரியா உலகம் முழுவதும் பரவியிருக்கலாம் என ஆய்வு தெரிவிப்பதாக கூறினார்.
And so we've known that with individual bugs that cause infections, but the difference with this is that the bacteria can pass it on from one organism to another, and the resistance can then spread.
இந்த புதிய வகை பாக்டீரியாக்கள் ஒரு கிருமியிலிருந்து மற்றொன்றிற்கு இடமாறக்கூடியவை என்பதுடன் ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொன்றிற்கு இலகுவாக கடத்தப்படும் தன்மை கொண்டவை
என தெரிவித்தார் பேராசிரியர் டிம் வெல்ஸ். ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு மருந்துகள் பொதுவாக பாக்டீரியா கிருமி தொற்றுக்கான சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் மனிதர்களிடத்திலும் விலங்குகளிடத்திலும் இவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியது அந்த பாக்டீரியாக்கள் இந்த மருந்துக்கு கட்டுப்படாத வகையில் மாறுவதற்கு வழிவகுத்துள்ளது. அதிகம் பயன்படுத்த இந்த மருந்துகளின் செயல்திறன் குறைந்து கொண்டே வந்துள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள உலக சுகாதார நிறுவனத்தின் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பிரிவின் டாக்டர் லிஸ் டெய்லர்.
So it's very worrying that there is resistance, but what is particularly worrying about this is the mechanism of this resistance means that it can spread very easily between species.
இந்த முறை நம் பாக்டீரியாவில் கண்டறிந்துள்ள மருந்துக்கு கட்டுப்படாத தன்மை என்பது எளிதிலும் விரைவாகவும் மற்ற கிருமிகளிலும் பரவக்கூடிய ஒரு மாற்றம் என்பதுதான் மிகுந்த கவலை அளிக்கிறது. மலேசியா போன்ற நாடுகளுக்கு இது ஏற்கனவே பரவிவிட்டதாக நம்புகிறோம். உலக அளவிலும் இது பரவும் அபாயம் அதிகமாக உள்ளது.
And indeed this paper suggests that this is already spread out of China and into Malaysia.
என தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனத்தின் டாக்டர் லிஸ் டெய்லர். வருமுன் காக்கும் உத்தி என்று தவறாக எண்ணி ஆன்டிபயாட்டிக் மருந்து பயன்படுத்தப்படும் போக்கு மிகவும் அதிகம். தவிர ஆன்டிபயாட்டிக் பயன்பாடு ஒரு சமூகத்தில் மருத்துவ வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அம்சமாக தவறுதலாக பார்க்கப்பட்டு வருகிறது. கொலிஸ்டின் போன்ற ஒரு மருந்து மற்ற மருந்துகள் வேலை செய்யாத கடைசி கட்டத்தில் பயன்படுத்துவதற்கு உரியது என்றாலும் சில நாடுகளில் எடுத்ததற்கெல்லாம் அந்த மருந்து பயன்படுத்தப்படும் நிலையுள்ளது. சீனாவில் ஒவ்வொரு ஆண்டும் 12,000 டன்கள் அளவான கொலிஸ்டின் பயன்படுத்தப்படுகிறது. இதுவே அமெரிக்காவில் 800 டன்களாக உள்ளது. இந்த போக்கு அதிகரித்துக் கொண்டே போனால் சாதாரணமாக சளி பிடித்தாலே உயிராபத்தில் போய் முடியக்கூடிய ஆன்டிபயாட்டிக் அழிவு காலம் உருவாகலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இனி தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை பார்ப்போம். கடந்த வெள்ளிக்கிழமை பாரிஸில் நடைபெற்ற குண்டு தாக்குதல்கள் மற்றும் தற்கொலை தாக்குதல்களை அடுத்து பெல்ஜிய அதிகாரிகள் இதுவரை 9 பேரை கைது செய்துள்ளார்கள். தொடர்ச்சியாக முற்றுகையிட்டு நடைபெற்று வந்த தேடுதல் தாக்குதல்களிலேயே இந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சற்று முன்னர் பெல்ஜிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட இருவர் நேரடியாக பாரிஸில் நடைபெற்ற தாக்குதலுடன் தொடர்பு உடையவர்கள் என்றும் இதர ஆட்கள் அவர்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்றும் பெல்ஜிய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இதனிடையே இதுவரை அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கருதப்படும் 8 பேரில் 7 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அல்லது இறந்து போயுள்ளார்கள். 8th நபரான பிரெஞ்சு பிரஜை சாலா அப்துல் சலாமை தேடும் நடவடிக்கைகள் உலகெங்கும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த நபர் பிரசல்ஸின் மொலின்பீக் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தார். எனினும் தற்பொழுது வந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் பிரான்சில் இந்த தாக்குதலில் 9th நபர் ஒருவர் ஈடுபட்டிருந்தாரா என்பது குறித்து தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரெஞ்சு அரசு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பாரிஸ் தாக்குதலின் சூத்திரதாரியை பாரிஸின் புறநகர் பகுதியில் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றுள்ளதாக பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் அமைப்பிற்கு எதிராக சண்டையிடுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர அதிபர் அசாத்தை பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கு அல்ல என்பதை மேற்கத்திய நாடுகள் உணர்ந்து கொள்வதற்கு பாரிஸ் தாக்குதல்கள் உதவியுள்ளது என ரஷ்யா தெரிவித்துள்ளது.
இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.